திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் சொற்பொழிவு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிவஞான போத விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே முதற் சூத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு அறிவை உண்டு பண்ணுவது நூலர். அது அறிவு நூல் கலா மூலர் என்பார் கருணகிரிநாதர். நூல் அளவே யாகமான் நுண்ணறிவு என்பது அவ்வைவார். நூல்களினுடைய துணை இல்லையானால் அறிவு வழங்காது. அதனாலே நூல்களை கற்றுக்கொண்டே இருக்க வேணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேணும். கற்றதும் கேட்டதும் போதுமாக போதவே போதாது. அதனாலே கற்றுக்கொண்டே இருக்க வேணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேணும். அது நூல்கள் மூன்று வகையாக இருக்கிறது. ஒன்று பதிநூல், இன்னொன்று பசுநூல், இன்னொன்று பாசல். சிவபெருமானை பற்றி அவன் அடியார்களை பற்றி சொல்லுகின்ற நூல்கள் பதிநூல் என்று பெயர். சிவநூல் என்றும் பெயர், ஞான நூல் என்றும் பெயர், பதிநூல் என்றும் பெயர். தேவர் முதலாக உலக மக்களை பற்றி பேசுகிற கதை நூல்கள் எல்லாம் பசுநூல்கள். உலகத்தை பற்றி சொல்லுகின்ற, உலக பொருள்களை பற்றி சொல்லுகின்ற நூல் எல்லாம் பாசல். பதிநூல், பசுநூல், பாசல். பசுநூலும் பாசநூலும் கற்றவர்களை என்ன பண்ணணும்னா பிறவியை உண்டு பண்ணும். பசுநூல் பாசநூல் கற்றால் கேட்டால் பிறவியை உண்டு பண்ணும். படிநூல் ஆகிய சிவநூலை கேட்டால் பிறவியை இல்லாமல் செய்துவிடும், பிறப்பு இல்லாமல். அதனாலே பதிநூலையே கற்பது, பதிநூலையே படி என்றாலும் சிவம் என்றாலும் உண்டு, படி என்றாலும் சிவம் என்றாலும் உண்டு. பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண்பாய் பேசாத பேய்களோட என்பது திருவசேப்பான். பசுநூல் கற்கும் பிச்சரை தேவர்களை மனிதர்களை பற்றி சொல்லுகிற நூல்கள் எல்லாம் பசுநூல். அந்த பசுநூலை கற்கின்ற பிச்சரை காணா கண் வாய் பேசாத பேய்களோட என்பார் திருமாளிகத்தேவர். என்றால் எந்த அளவுக்கு அதை பதிநூலை கற்கவோனு என்பதற்காக அவர் உறுதி சொல்றார். அதனால திருவருளால் நாமெல்லாம் பதிநூலையே கற்க முடியாமல் கேட்க முடியாமல் இருக்காது. பெரும் பதிநூலாகிய சிவநூல்களையே கற்க முடியாமல் கேட்க முடியாமல் செய்திருக்கிறான் என்றால் இது நம்மாலே வந்ததல்ல. யாம் ஊதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வேற வேலவர் தந்ததால். அப்படிப்பட்ட நூல்களையோ துணை இல்லையானால் சிவனை காண முடியாது. கண்ணாடி முகத்தை காட்டும், சிவநூல்கள் சிவத்தை காட்டும். கண்ணாடி முகத்தை காட்டும், சிவநூல்கள் சிவத்தை காட்டும். கண்ணாடியில பார்க்கவில்லையானால் முகம் தெரியாது, சிவநூலை கற்கவில்லையானால் சிவம் தெரியாது. அதனால நூல் அறிவு அவசியம், நூல் அறிவு அவசியம். அதனாலதான் அப்பர் சுவாமி நூலால் நன்றா நினைவீன்கள் நோய்கிடுவார். நூலால் நன்றா நினைவீன்கள் நோய்கிட நல்ல பிரகாசமா எந்த விதமான குறைபாடும் இல்லாத கண்ணுடையவர்களுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை. சுத்தமாவே கண்ணு தெரியாத குருடனுக்கும் கண்ணாடி வேண்டியதில்லை. போட்டா தெரியுங்கிறவனுக்கு கண்ணாடி வரும். இப்ப நம்ம நடுவில் இருக்கிறோம், போட்டா தெரியும். பரம ஞானிகளுக்கு நூல் வேண்டியது இல்லை. பரம ஞானிகளுக்கு நூல் வேண்டியது இல்லை. சுத்தமா அஞ்ஞானிக்கும் நூல் வேண்டியது இல்லை. நம்ம என்ன ஞானி தெரியுமா? மிச்சர ஞானி. அஞ்ஞானிலே சேரல, மஞ்ஞானிலே சேர்ந்து சேர போய் சேர்ந்து உண்டுவோம். அதனாலே நமக்கு நூல் அவசியம். அதே சித்தியாரில் சொன்னார், பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேர் ஞானம். பண்டைகள் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி வண்ணும் தொண்டரை, பண்டைகள் தவத்தால் தோன்றி, ஞான சம்பந்தர் போல பண்டைகள் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி வண்ணும் தொண்டரை தானே தூய கதியே தூப்பன். மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு, வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் கொண்டரிகத்தால் சேரும் பரிசனை புகழல் ஊற்றாம் என்பது சிவஞான சித்தியார். அதனால நூல்களை ஓதி அதன் மூலமாக ஞானத்தை பெற்று சிவனை சேர வேண்டும் என்கின்ற அன்பர்களுக்கு நூல் வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நூலை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் சித்தியார். அதனாலே அப்படிப்பட்ட நூல்களிலே சிவ நூல்களாக இருக்கின்ற சிவபுராணம், சிவதோத்திரம், சிவசாஸ்திரம் என்கின்ற வரிசையிலே, சிவசாஸ்திரமாக இருக்கின்ற பதினான்கிலே இது சிறப்புடையதாக இருக்கிற சிவஞான போர். இது 12 சூத்திரங்களை உடையது. அதில் முதல் சூத்திரம் இது பிரமாணவை என்று பிரமாண பிரமாணம் என்றால் உறுதிப்படுத்துதல், பிரமாண பத்திரம் என்று கூட சொல்லுவார்கள். பிரமாணம் உறுதிப்படுத்துவது இதுதான் உறுதி என்பது. அது முதல் சூத்திரம். அவன் அவள் அது எம் அவை மூவெனமையன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது மூன்று வரிகள். அவன் அவள் அது எனவை மூவெனமையன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது இந்த மூன்று வரிகளை உடைய இந்த சூத்திரம். இது எப்படி சொல்லுகிறார் என்றால், உலகம் மூன்று வகையாக இருக்கிறது. அவன் அவள் மற்றதெல்லாம் யானை குதிரை பிராணிகள் பட்சிகள் மண் தண்ணீர் மலை கடல் மரஞ்செடி உடி அத்துணை அது அகிரேனு சொல்றோம். மக்களே உயர்தனைன்னு சொல்றோம். உயர்தன அகிரேன. அறிவுடைய பொருள் அறிவில்லாத பொருள். அறிவுடைய பொருளாயிருப்பது சித்து பொருள். சித்து பொருள் அறிவுடைய உயிர்கள். அறிவில்லாத பொருள் சடப்பொருள். சித்தும் சடமும் ஆயிருக்கிற உலகம் சித்து உலகம் சட உலகம். சித்தும் சடமும் சேர்ந்தது உலகம். சித்தாயிருக்கிற அறிவுள்ள உயிர்களாயிருக்கிற நாம் சடப்பொருள்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அறிவு இருக்குதா? இருக்கு. சிற்றறிவு ஆனால் அறிவு இருக்கு. ஆனா அறிவுடையவனா இருக்கிற நாம் என்ன பண்றோம்? அறிவு இல்லாத பொருள்கள் மூலமாகத்தான் நமக்கு வாழ்க்கை. உலக பொருள் எல்லாம் அறிவு இல்லாதது. அந்த பொருள் இல்லையான வாழ்வு. அறிவில்லாத பொருளையும் அறிவுடைய பொருளையும் சேர்த்து வாழ வச்சாம்பாரு அவன் தான் பரமசிவன். மன்னகத்தே வந்து இப்படி அச்சித்தும் ஜடமுமா இருக்கிற இந்த உலகமானது, இது பிரமாணம் என்று பெயரு, அனுமானம் என்று பெயர். அனுமானம் என்று சொன்னால் காண முடியாத பொருளை அதன் தொடர்புடையதா இருக்கிற ஒரு பொருளை வைத்து கண்டுகொள்வது, உறுதிப்படுத்துவது. காண முடியாத பொருளை இப்ப தூரத்துல கொஞ்சம் தூரத்துல ஜல 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 ஜலஜலம் சத்தம் கேட்டு அந்த இடம் தெரியல. தண்ணியை கூட்டியது சல ஜல 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 சத்தம் கேட்டா என்ன பண்ணுவான்? தண்ணியை கூட்டுகிறது. இது அனுமானம். இது புகை வந்தால் அங்கே நெருப்பு இருக்கும். நெருப்பு தெரியாம இருக்கும் புகை தெரியும். சத்தம் கேட்கும் தண்ணீர் தெரியாம இருக்கும். அப்படி கேட்ட போது என்ன பண்ணுவான்? அங்க தண்ணீர் வருதியா? சத்தம் கேட்கு தண்ணி சத்தம் கேட்குது. இது அனுமானம். அது போல காணப்படுகிற உலகத்தை கொண்டு காண முடியாத கடவுளை காண்போம். காணப்படுகின்ற உலகத்தை கொண்டு காண முடியாத கடவுளை காண்போம். இன்னும் இப்ப உடம்பு காணப்படுகிறது. உடம்பு காணப்படுகிறது. உயிர் காணப்படுது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு உயிர் இல்லைன்னு சொன்னா நம்புவோமா? உயிர் உடம்பு அசைவதனாலே உயிர் உண்டு. உடம்பு அசைவதனாலே உயிர் உண்டு. அசையலையானால் உயிர் இல்லைன்னு நல்லா தெரியல. தெரியுது. உடம்பு அசைவதனாலே இயங்குவதனாலே உயிர் உண்டு. காட்ட முடியாது. உயிர் சிவப்பா கருப்பா? திருமூலர் சொன்னாரு, தேன் இருக்குல்ல தேன், அதுக்குள்ள என்ன இருக்குது? இனிப்பு. தேனுக்குள்ள என்னது? இனிப்பு. தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ. அந்த இனிப்பு சிவப்பா கருப்பா யாராவது சொல்ல முடியுமா? உண்டவனுக்கு தான் தெரியுமே தவிர, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வாழுக்குள் ஈசனை தேடும் மதியீர். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தார். என்ன பாட்டப்பா? தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேனை பார்க்கிறோம், ஆனா உள்ள இருக்கிற இனிப்பு தெரியாது. கண்ணு தெரியுமோ? உண்டால்தான் தெரியும். தேனுக்குள் வானுக்குள் ஈசனை தேடும் மதியில் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன். அதனால காணப்படுகிற உடம்பை கொண்டு காண, அதே போல காணப்படுகின்ற உலகத்தை கொண்டு காண முடியாத கடவுளை காண்போம். உடம்பு உலகம் இயங்குவதனாலே கடவுள் இருக்கிறார். உயிர் இல்லையானால் உடம்பு இயங்கார், கடவுள் உலகம் இயங்கார். அதனாலே இப்படி கடவுள் உண்டு என்பது அனுமானத்தின் மூலமாக பிரத்யட்சம் அனுமானம் ஆகம என்று மூன்று வகையாக அளவைகள் சொல்லுது. இது அளவை என்று சொல்லுது. காண்டல் கருதல் உரை தமிழிலே வடமொழியிலே பிரத்யட்சம் அனுமானம் ஆகம். அதனாலே பிரத்யட்சமா கடவுளை காட்ட முடியாது, பிரத்யட்சமா கடவுளை காட்ட முடியாது, இவர்தான் கடவுள்னு காட்ட முடியுமா? ஆனா நம்மளுக்கு காட்டி இருக்கிறாங்க. ஞானசம்பந்தன் காட்டினாரு, அவங்க அப்பாவுக்கு தெரியல. மாணிக்கவாசர் காட்டினாரு, உடனே அவர் கலந்து விட்டாரு. அதனாலே காண முடியாத கடவுளை உண்டு என்று தீர்மானம் பண்றதுக்கு இந்த மூன்று அளவுகள் பிரத்யட்சம் அனுமானம் ஆகும். அப்படி பிரத்யட்ச அனுமானம் ஆகமத்திலே பிரத்யட்சமா கடவுளை ஆகமா எல்லாரும் ஒத்துக்க மாட்டான். எல்லா சமயத்தாம ஆகமத்தை ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கிறவன் சாயும் ஒத்துக்கிறான், மற்றவர்கள் ஒத்துக்க மாட்டான். அதுக்காக இவர் என்ன பண்ணாரு, அனுமானத்தை எடுத்துக்கொண்டார். அனுமானத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்ளத்தாகும், அனுமானத்தை எல்லாரும் ஒத்துக்கொண்டதாகவும். ஆனா அங்க புகை வருது, நெருப்பு தெரியவில்லை என்று சொன்னால் அங்க நெருப்பு இருக்குதுன்னு ஒருத்தன் சொன்னான், மற்ற பேர் இல்லையன்னு சொல்லுவானா? ஆமா ஆமா ஆமா, நெருப்பு இல்லாம புகை வருமா? நெருப்பு இல்லாம புகை வருமா? எல்லாரும் ஒத்துக்குவான். அந்த அனுமானத்தை எடுத்துக்கொண்டார். அந்த அனுமானம் அவள் அவள் அது என அவை மூவினவையும் அவனாகும் அவளாகும் சித்துப்பொருளாக இருக்கிற உயிர்களும் அதுவாக இருக்கிற மற்றைய கடல் மலை மரம் செடி குடி யானை குதிரை எல்லாமே அது. யானை நம்மளவ எவ்வளவு பெருசு, பணம் எவ்வளவு வரும், ஆனாலும் அது அகிரணை பொருள். அதுபோல அந்த அகிரணை பொருளாக இருக்கிற சடப்பொருள்களும் மற்ற பொருள்களும் இப்படி சித்துப்பொருளாக இருக்கிற உயிர் வர்க்கங்களும் உடையதாக இருப்பது உலகம். இந்த உலகம் அவன் அவள் அது என அவை மூவியனமையன் மூவியனமையன். இந்த உலகமானது என்ன பண்ணுகிறது என்றால் தோன்றுகிறது, நிற்கிறது, ஒடுங்குகிறது. தோன்றுகிறது, நிற்கிறது, ஒடுங்குகிறது. தோற்றம் நிலை இறுதி. இப்படி தோற்றமும் நிலையும் இறுதியா இருக்கிற இந்த உலகம் அவை மூவியனம். வினமை என்றால் தொழில்கள், வினை என்றால் தொழில்கள் செயற்பாடுகள். மூவினமயம் தோன்றுதல் நிலைத்தல் ஒடுங்குதல் ஒடுங்குதல். இந்த மூன்றும் தோற்றிய திதியே. தோற்றிய திதியே என்றால் இந்த உலகமானது உள்பொருளே. உலகமானது உள்பொருளே. உலகம் பொய் என்று சொல்வது மற்ற சமயங்கள். உலகம் பரம ஒன்றுதான் மெய்ப்பொருள், பரம ஒன்றுதான் மெய்ப்பொருள், உலகம் பொய் சொல்லும். நமக்கு உலகம் பொய்யல்ல, உள்பொருள். அப்புறம் அழியுதே, ஆமா அழிந்து காரியமாய் இருக்கிறது காரணத்தில் ஒடுங்கியது. காரியமாய் உலகம் காரியமாய் காரியமாயே அழியும். காரியமாயே அழிஞ்சு என்ன பண்ண காரணமாயிலே ஒடுங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு பெரிய மளிகைக்கடை. மளிகைக்கடைக்காரன் என்ன பண்ணுவான், உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் அந்த கடைக்கு உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் ராத்திரி கூட்டி வைக்கிறானா, காலையில் என்ன பண்ணுவான், எல்லாம் எடுத்து பரப்பி வைப்போம், எல்லாம் எடுத்து பரப்பி வைப்போம். பரப்பி வைக்கிறானா, பரப்பிச்சு பொழுதுக்கு வியாபாரத்தை பண்ணுவான். ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுவான், ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுவா, ராத்திரிக்கு எல்லாம் மறுபடி திருப்பி ஓடிக்குவான், ஒடுக்கி விடுவான். ஒடுக்குதல் ஒடுக்கு ஒடுக்குதல் ஒடுக்குதல் எல்லாம் ஒடுக்கி வைப்பார் சொல்றாரு. ஒடுக்கி வைப்பா மறுபடியும் என்ன பண்றேன், காலையில விரிச்சு வைக்கிறேன். இதே தான் சிவபெருமானம் பண்றவர். சிவபெருமான் பெரிய வியாபாரி. சிவபெருமான் பெரிய நம்மளை வச்சுதான் வியாபாரம். நம்ம தான் வாங்குறாள் கஷ்டப்படைய, நம்ம தான் கஷ்டப்படுத்தினா கூட நம்ம தான் கஷ்டப்படைய. சிவபெருமான் பெரிய வியாபாரி, புரியுதா? நிறைய பரப்பி வச்சிருக்கார, அதை அனுபவிக்கிறது நம்ம. உலகப் பொருளை பரப்பி வச்சிருக்கிறாரு. கடை முதலாளி அவர், கடை முதலாளி. எல்லா பொருளும் அவனுக்கு தான், எல்லா பொருளும் அவனுக்கு தான். அதனால இப்படி உலகத்தை விரிக்கிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். இதான் தோற்றம் ஒடுக்கும். விரிச்சு வைக்கிறான், ஒரு குறிப்பிட்ட கால வரையில் இருக்கும். அப்புறம் என்ன பண்றான், உடுக்குறான், அழிந்து போவதில்லை. அதுதான் பதி எப்பொழுதும் உள்ளது, பசு எப்பொழுதும் உள்ளது, பாசம் எப்பொழுதும், உலகம் பாசம், உலகம் பாசம், உயிர்கள் பசு. சிவபெருமான் பதி நல்ல இந்த முப்பொருளை பத்தி சொன்ன ஒரு நூல்கள் சமயம் சைவ சமய ஒன்றுதான் தெளிவாக சொன்னது. வேற எந்த சமயவாதிக்கும் பதி தெரியவில்லை, பசு தெரியவில்லை, பதிக்கும் பசுவுக்குள்ள வித்தியாசம் தெரியல. ரொம்ப பரிதாபமா இருக்கு, அவனை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. பதி பசு, பதிக்கும் பசுவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம இருக்கிற சமயங்கள் நிறைய நிறைய. கடவுளுக்கும் உயிருக்கும், கடவுளுக்கும் உயிருக்கும். இப்ப மனுஷனுக்கே உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இந்த இல்லையா? அது போல கடவுளுக்கும் உயிருக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? வித்தியாசமே இல்லைன்னு சொல்ற சமயம் நிறைய இருக்கும். அதனால இது முத்துளில் படுவதனாலே, முத்துளி படுவது, முத்துளில்னா தோன்றுகிறது, நிற்கிறது, ஒடுங்குகிறது. முத்துளி படுவதனாலே இது தானே தோன்றாது, தானே நிற்காது, தானே ஒடுங்காது. இப்ப இந்த புத்தகம், இந்த பொருள்களை இப்ப வச்சிருக்கிறவன், இங்க வச்சிருக்கிறோமா, இதை எடுத்து வைக்கிற பக்கத்துல பெட்டிக்குள்ளே வைக்கலன்னு வச்சுக்க, இது என்ன பண்ணும், அப்படியதோ இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த இல்லையா, இதை எடுத்து அயாள் வைக்கிற இடத்துல வச்சு பூட்டினோம் ஆனால் அது அங்க இருக்கும். எங்கே வைக்கிறோமோ அங்க அப்படியே இருக்கும் சடப்பொருள், உலகம் சடப்பொருள், உலகம் சடப்பொருள், உலகம் சடப்பொருள். சடப்பொருளானது ஒரு அறிவுடைய பொருளாக எங்கே மிதிகிற தானே இயங்காது. இப்ப பஸ் இருக்குல்ல, பஸ், அந்த பஸ் வந்து ஓடும், ஓடும், பஸ் ஓடும் இல்ல, அதான் ஓடுமா? ஓட்டுநர் ஏறி உட்கார்ந்து அதை ஆன் பண்ணாதான் ஓடும். ஓட்டுநர் உட்கார்ந்து கூட ஆன் பண்ணலைன்னு வச்சுக்க, சில டிரைவர் டிக்கெட் ஏறட்டும்னு பேசாம உட்காந்துருப்பான், புரியுதா? அது போல உலகம் பஸ், உலகம் ஒரு பஸ், அதை ஓட்டுகிறவர் சோறுமா, அது கண்டக்டர் உமாடி. உலகம் பசுப்ப, புரியுதா? அதான் ஓடாது, ஓட்டுகிறவர் சிவபெருமான், கண்டக்டர் அறியுமா அந்த அம்மா, ரொம்ப கடிகள் ஒரு கண்டக்டரை மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விடாம ஆறாயிரம் ஒரு கணக்கு ஒரு புள்ளி விட மாட்டாரு, இல்ல விளங்க. அதே மாதிரிதான் அவர் என்ன பண்ற, அது போல பசானது ஓடும், ஆனால் ஓட்டுநர் இல்லாம ஓடாது. உலகம் இயங்கும், ஆனா இயக்குவன் இல்லாமல் இயங்காது, இயக்குவன் இல்லாமல் இயங்காது. அதனால தானே தோன்றாது, தானே நிற்காது, தானே சடப்பொருள், தானே தோன்றாது. அதனாலே இதே ஒருவன் தோற்றியது, இவன் ஒருவன் இந்த உலகத்தை தோற்றியது, தோற்றியது, தோன்றியது அல்ல, தோற்றியது. தோன்றியது என்று சொன்னால் தானே தோன்று, தன்வினை சொல்றது, தோன்றியது தன்வினை, தோற்றியது. அது அப்பர் சாமி சொன்னாரு, பண்ணிய உலகினில் விண்ணுற அடுக்கிய விறகின் எவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா, பண்ணிய உலகினில், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்றி நின்று அறுப்பது என்ன பாவம், பயின்ற பாவம் எங்கே, பண்ணிய உலகினில் என்ன, இது இது என்ன, என்ன உலகம், ஒருவனாலே பண்ணப்பட்ட உலகம். இந்த பலகாரம் யாரு பண்ணினா, ஈஸ்வரி பண்ணினா, பிரமாதம் பிரமா, அடே ஈஸ்வரி பண்ணினாலே நல்லா தான் இருக்கும், ஈஸ்வரி பண்ணினா நல்லா தான் இருக்கும், லட்சுமி சரஸ்வதி பண்ணா அவ்வளவு நல்லா இருக்கா, நல்ல புரியுதா? ஈஸ்வரி பண்ணான்னா ஒன்னா நம்ப அவதான் பண்றா, ஈஸ்வரி தான் பண்றான். அதுதான் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நன்றிருப்பது, பண்ணிய உலகம், புரியுதா? அருமை அருமையா சொல்ற, பண்ணிய உலகம், சிவபெருமானாலே பண்ணப்பட்ட உலகம், பண்ணியது செய்தது உண்டாக்கியது, தன போற்றியது. திரியே தோற்றிய திதியே திதியே என்று சொன்னால் உள்பொருள். உள்பொருள் திதி என்றால் நிலையாயிருக்கிற உள்பொருள். இந்த உள்பொருளாயிருக்கிற உலகத்தை ஒருவனாலே தோற்றப்பட்ட உலகத்தை ஒருவனாலே தோற்றப்பட்டது உள்பொருளாயிருப்பது. ஆனால் உலகம் உள்பொருள் வச்சது உலகம் ஒடுங்கும். எதிலே ஒடுங்குவான்? மாயையிலே ஒடுங்கும். காரணமாயை காரியமாயை, காரணமாயை காரியமாயை. அது எப்படி நீங்க தெரியலா? காரணம் காரியம். இப்ப குடம் இருக்கிறதுல மண்குடம், மண்குடம் அது காரியம், அது காரியம் ஒருவனால செய்யப்பட்டது. குலாலம் செய்யவில்லையானால், மண்ணிலிருந்து குலாலம் குடமாக செய்யவில்லையானால் மண்ணாகவே இருக்கும். இப்பொழுது குலாலம் செய்தபடியினால் அதுக்கு என்ன பேரு? குடம் என்று பெயர். சரி, இதை உடஞ்சதுன்னு வச்சுக்க, அந்த குடம் உடஞ்சதுன்னு வச்சுக்க, மண் குடம் உடஞ்சுன்னா மண்ணாகும். காரியமாய காரியமாயிருந்த குடம் உடைந்தது, காரணமாயிருக்கிற மண்ணாக ஆகும். புரியுதா? இப்ப வந்து அழிந்து போகவில்லை, அழிந்து போகும். குடம் உடைஞ்சதே தவிர மண் அடியவில்லை. காரியமாய போச்சு, காரணமாயிரு. ஒருவன் பண்ணாமல் குடமாகாது, ஒருவன் செய்யாமல் குடம் ஆகாது, ஒருவன் செய்யாமல் குடம் உண்டாகாது. அதே சித்தியாக சொன்னார், முதல் துணை நிமித்தம் என்று மூன்று காரணம் செயல் எடுக்கு. முதல் துணை நிமித்தம், முதற் காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம் மூன்று சொல்றாரு. முதற் காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம். அது எப்படி நினைக்கிறீங்களா? இப்ப குலாலம் பானை செய்வதற்கு என்ன பண்றான் தெரியுமா? தண்டு சக்கரம், தண்டு சக்கரம், மண்ணு பண்ணுகிற குலாலம் வளர்ந்துறான். இப்ப மண்ணு மாத்திரம் இருந்தாலும் கூட வராது, தண்டு சக்கரம் மாத்திரம் இருந்தாலும் கூட வராது. குலாலம் என்ன பண்ற? குலாலம் முதற்காரணமாயிருக்கிற மண்ணை துணக்காரணமாயிருக்கிற சக்கரத்துல வச்சு அதுக்கு வேண்டிய கருவிகளோடு சேர்த்து இவன் உருவத்தை கொடுத்து பண்ணுகிறபடியினாலே அது பானையாகிறது, மண்ணா இருந்தது பானையாகிறது. இப்படி காரணமாயிருந்த இந்த பொருளானது உலகம் காரியமாக இருக்கிறது. அதே சித்தியார் சொன்னார், காரிய காரணங்கள், காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்ட, என்ன பாட்டார் ஒரே வரியில, காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டார். பாரின் மண் திரிகை, பாரின் மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம். பாரில் மண் திரிகை பண்ணும், பாரில் மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம். மூணு குரல் வந்துச்சு, மூணு காரணம் வந்துச்சு, ஒரே வரி. காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தங்கள் தான். பாரின் மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம். தேரின் மண் மாயையாக, திரிகையன் சக்தியாக, ஆரியன் குலாலனாய் நின்று ஆக்குவன். தேரின் நன்றாக நீ ஆராய்ந்து வார்த்தாயானால் தேரின் மண் மாயையாக, மாயை மண் தன்னுடைய சக்தி இருக்கிறாரு, சக்தி அவ தண்டு சக்கரம் கல்வி. இந்த நிமித்தகாரனாயிருக்க சிவன் இதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ற. அவ துணை துணக்காரனா, உமாதேவி துணக்காரனா, மாயை முதற்காரனா, பண்ணுகிற சிவன் நிமித்தகாரன், முதல் துணை நிமித்தம். இப்ப மண்ணானது நிமித்தகாரன் மூலமாக, மாயையாகிய மண்ணு நிமித்தகாரனாகிய சிவனாலே, துணைவியாகிய சக்தியினாலே உலகம் ஆகிய தேரின் மாயையாக, திரிகேதன் சக்தியாக, ஆரியன் குலாலனாய் என்று ஆக்குவம் அகிலமன்னம் என்பது சித்தியா. அதனாலே தோற்றிய திரியே ஒருவனாலே தோற்றப்பட்ட உண்டு பண்ணப்பட்ட, தோற்ற தோற்றிய உண்டு பண்ணப்பட்ட திரியே தோற்றிய ஒடுங்கி மலத்துலகம். இப்படி உலகம் தோன்றியதா, அப்புறம் குறிப்பிட்ட காலவரில் நிற்குதா, அப்புறம் என்ன பண்றான்? உலகத்தை ஒடுக்குறான், உலகத்தை ஒடுக்குறான். எல்லா பொருளும் அப்படித்தான் தோன்றுகிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? தோன்றுகிறோமா? இருக்கிறமா அப்புறம் என்ன ஒன்று புரியுதா? அது பட்டினத்தார் சொன்னார் இருப்பது பொய்யார். என்ன சார் இப்படி சொல்லுங்க, போவது பொய், இருப்பது பொய், போவது பொய். இன்னொன்று சொன்னார், சில பக்தர்கள் போய் பட்டினத்தார்கிட்ட கேட்டால் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது சாமி, எது சுகம் அப்படின்னு கேட்டான். பரம ஞானிக்கு தானே தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு உலகத்தை ரொம்ப இருக்கிறா, ரொம்ப கஷ்டப்படுறா அழுகிறா போய் பரம பட்டினத்தார்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எப்படி இருந்தால் சுகம் கிடைக்கி, எது சுகம்னு கேட்டான். அவர் என்ன அவங்க எடுத்த உடனே விட்டு விட போகுது இருந்தார். என்ன சாமி சுகத்தை கேட்க உயிர் போக போகுது, விட்டு விட போகுது, விட்ட உடனே உடலை சுட்டு விட போகின்றார் சுகத்தார். பட்டது ஒட்டு என் நேரமும் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன், இதுவே சுகம் சொன்னேன், இதுவே சுகம். அதனால இப்படி தோன்றுதலும் நிலைத்தலும் உடுங்குதல், தோன்றுதல் நிலைத்தல் உடுங்குதல் ஆகியது உலகத்துக்கு உண்டு உடலுக்கு. தோன்றுதலும் நிலைத்தலும் ஒடுங்குதலும் உலகத்துக்கு உண்டு, தேகத்துக்கு உண்டு, உயிரோடு.